வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோபு 19 அதிகாரம் 7 வசனம் முதல் 21 அதிகாரம் 13 வசனம் வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோபு 19:7 முதல் 11 வரை. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போகக் கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உறிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். அவர் தமது முகத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். இங்கே யோபு தேவன் தன்னை மிக கடுமையாக நடத்துவதாக சொல்கிறார். அதற்கு ஒரு விளக்கம் தேவை என்றும் கேட்கிறார். யோபுடைய நண்பர்கள் கூறும் விளக்கங்களை விட தேவன் யோபுடைய வாழ்க்கையிலே இந்த துன்பங்களை அனுமதித்ததற்கான நோக்கம் வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் காரணம் என்ன என்பதை தான் அறியவில்லை என்பதையே அறிக்கை செய்கிறார். தொடர்ந்து இப்படி தனது சகோதரர்கள் தன்னை மறந்துவிட்டார்கள், தனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அந்நியராகிவிட்டார்கள் என்று கூறுகிறார். 14 வசனத்திலே சொல்லும்பொழுது உறவினர்களும் விலகி போய்விட்டார்கள், சிநேகிதர்களும் மறந்துவிட்டார்கள் என்கிறார். இந்த மூன்று சிநேகிதர்களும் வந்து யோபுவோடு பேசினாலும் இன்னமும் அவருக்கு சில உண்மையான நண்பர்கள் இருந்திருப்பார்கள் போலும். அவர்களும் இவரை வந்து பார்க்கவில்லை என்று அறிக்கையிடுகிறார். அது மட்டுமல்ல, என் வீட்டு வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் என்று வேதனைப்படுகிறார். ஒரு காலத்திலே அவர் வாய்ப்பிறப்பை கேட்க காத்திருந்த வேலைக்காரிகள் இப்பொழுது அவரை ஒரு பரதேசியைப் போல பார்க்கிறார்கள். வேலைக்காரனும் பதில் கொடுக்க மறுக்கிறான். அவனிடத்திலே தண்ணீருக்காக கூட கெஞ்சி கேட்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமையிலே யோபு இருக்கிறார். அது மட்டுமா, சிறு பிள்ளைகள் கூட அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். யோபு 19 அதிகாரம் 23-24 வசனங்கள். ஆ, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது எண்டைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். கவனித்தீர்களா, யோபுவின் பாடுகளை குறித்து புத்தகம் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்கிறார். பிரியமானவர்களே, உங்களை அதிகமாக பகைக்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுத வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா? நம்மிலே சிலர் நெருங்கிய நண்பர்கள் கூட நம்முடைய வாழ்க்கை வரலாறை எழுத விரும்புகிறதில்லை. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றையும் கர்த்தருடைய புஸ்தகத்திலே மட்டுமே எழுதப்பட நான் விரும்புகிறேன். அதுவே மிக சரியான ஒரு சரித்திரமாய் இருக்கும். இப்பொழுது யோபு தனது மகத்துவமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். யோபுவின் நண்பர்கள் யோபுவை உடைந்து போகும்படியாக செய்ய முயற்சித்தார்கள். சொல்லப்போனால் இது பிசாசினுடைய தந்திரமான ஒரு செயல். பிசாசானவன் யோபுவின் நண்பர்கள் மூலமாக யோபுவோடு உறவாடி கர்த்தருடைய பாதத்திலே தன்னை தாழ்த்தாமல் தன்னிடத்திலே குற்றமே இல்லை என்று தேவனிடத்திலே வாதிடும்படியாக செய்ய பிசாசானவன் முயற்சிக்கிறான். ஆனாலும் இந்த நண்பர்கள் இன்னமும் யோபுவை முழுவதுமாக நொறுங்கி போக பண்ண முடியவில்லை. ஏனென்றால் யோபுவினிடத்திலே இன்னமும் ஜீவனுள்ள விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கிறது. வேத புத்தகத்திலே உள்ள மகத்துவமான வாக்கியங்களிலே ஒன்றை இப்பொழுது யோபு கூறப்போகிறார். மரண தருவாயிலிருக்கும் ஒரு வியாதியாயிருக்கும் மனுஷன் இதை சொல்வார் என்றால் அது எத்தனை உண்மையானது! அவர் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். தேவனுடைய ஒழுக்கப்படுத்துதலின் கீழே இருக்கிறார். தன்னுடைய முதுகிலே தான் அடிக்கப்படுவதை உணர்கிறார். என்றாலும் அவர் சொல்லுகிற வார்த்தையை சற்றே கவனியுங்கள். யோபு 19 அதிகாரம் 25-27 வரை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோபு மிகவும் வியாதிப்பட்டு தன்னுடைய எல்லா வருத்தங்களிலேயும் உடைந்து கொண்டு இருந்தாலும், மறிக்க வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருந்தாலும், மனம் பதறி பேசவில்லை, மனம் குளறி பேசவில்லை. மரணமானது தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து தனக்கு விடுதலை கொடுக்கும் என்று கூறினார். அது வெளிப்படையாக யாரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார் என்பதையும் அறிக்கை செய்கிறார். தன்னுடைய சொந்த மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்கிறார். மரித்து போன சரீரத்தை புழுக்கள் அரித்து போட்டு விட்டாலும் தன்னுடைய சொந்த சரீரத்திலிருந்தே தேவனை பார்ப்பேன் என்கிறார். இப்பொழுது புரிகிறதா? யோபு சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசித்திருந்தார். பிரியமானவர்களே, இதை குறித்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் என்றால், உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், மரணம் முடிவு அல்ல என்ற எங்களுடைய புத்தகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, மண்ணோடு மண்ணாக கடந்து செல்ல போகிற நம்முடைய சரீரம் ஒரு நாள் நமக்கு புதுப்பித்து கொடுக்கப்பட போகிறது. கிறிஸ்துவில் மரிக்கிற ஒவ்வொருவரும் மீண்டுமாக நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார்கள். தன்னுடைய மகத்துவமான இந்த வாக்கியத்தை பேசின பிறகு தன்னுடைய நண்பர்களை பார்த்து பேசுகிறார். பாருங்கள், யோபு 19 அதிகாரம் 28-29 வசனங்கள். காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள். நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். நீங்கள் இதை குறித்து சொல்லும் காரியங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? அதை குறித்து நீங்கள் பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறார். அவர்கள் யோபுவை எவ்வளவோ குற்றம் சாட்டினாலும் யோபு தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார். தன்னுடைய மீட்பர் ஒரு நாள் தன்னை எழுப்புவார் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். மீட்பர் திரும்ப வரும்பொழுது தானும் மீட்கப்படுகிறவருடனே பட்டியலிலே இருப்பேன் என்பதை குறித்த நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். நாம் உயிரோடு இருக்கும் பொழுதோ மரித்த பிறகோ இயேசு திரும்ப வரும்பொழுது நாமும் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளிலே மீட்கப்பட்டவர்களின் கூட்டத்திலே இருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கும் என்றால் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை என்றால் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 20 அதிகாரத்திற்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து செல்ல போகிறோம். இங்கே சோப்பாருடைய இரண்டாவது உரை வருகிறது. யோபுவின் நண்பர்களிலே மூன்றாவதாக பேசினவர்தான் இந்த சோப்பார். இப்பொழுது நாம் இரண்டாவது சுற்று பேச்சிலே இருக்கிறோம். இப்பொழுது மூன்றாவது நபரான சோப்பார் பேசுகிறார். இதை தவிர மூன்றாவது ஒரு சுற்று பேச்சும் நடைபெறப்போகிறது. அது மற்ற உரைகளை விட சுருக்கமானதாயிருக்கும். ஆனால் அந்த சுற்றிலே சோப்பாருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. சோப்பார் சட்டங்களுக்கு கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். தேவன் எல்லாவற்றையும் விதிமுறைகளின்படி செயல்படுத்துகிறவர் என்பதை விசுவாசிப்பவர். அது உண்மைதான். ஆனாலும் சட்டம் ஒழுங்கை நிர்ணயிக்கும் அரியணையானது நியாயபீடமானது கிருபையின் ஆசனமாகவும் மாறிவிட்டது. இதை குறித்த எந்த அறிவும் சோப்பாருக்கு இல்லை. இந்த காலத்திலே சோப்பாரை விஞ்ஞான மனநிலை உள்ளவர் என்று சொல்லலாம். இவருடைய கணிப்புப்படி வாழ்க்கையை ஒரு சோதனை குழாயிலே நாம் வைப்போம் என்றால் நிச்சயமாக அது ஒரு குறிப்பிட்ட வகையிலேதான் செயல்படும் என்பது இவருடைய கருத்து. எந்த ஒரு காரியமும் மாற்றப்படவே முடியாது என்பதே அவருடைய வாதம். உலகத்தின் தோற்றம் முதல் எல்லாம் அதே விதமாகத்தான் நடைபெறும் என்பது இவருடைய கணிப்பு. தேவனுடைய கிருபையை குறித்து சோப்பாருக்கு எதுவும் தெரியாது. மிக வலிமையான முறையிலே சோப்பார் இப்பொழுது பேசுகிறார். ஆனால் கடந்த முறை பேசியதை விட இப்பொழுது அதிக முக்கியமான வார்த்தைகளை அவர் பேசவில்லை. ஆனால் கடந்த முறையை விட மிக கொடூரமாக பேசுகிறார். இதுதான் கடைசியாக யோபுவினிடத்திலே பேசுகிறார் என்பதை உணர்ந்தாரோ இல்லையோ மிக கடுமையாக யோபுவை தாக்குகிறார். புதியதாக எதையுமே அவர் கூறாவிட்டாலும் ஏற்கனவே கூறிய காரியங்களைத்தான் அவர் கூறுகிறார். அவர்தான் நண்பர் வட்டத்திலே முதிர்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் சட்டத்திட்டங்களை மிக முக்கியத்துவப்படுத்துகிறவர். இவருடைய கணிப்புப்படி யோபு துன்மார்க்கமான ஒரு மனிதர். ஏனென்றால் சட்டத்தின்படி துன்மார்க்கன் தண்டிக்கப்பட வேண்டும். கவனியங்கள், யோபு 20 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்கிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. தன் பதவியை பிடிக்க ஓடும் ஒரு அரசியல்வாதியைப் போல இருக்கிறார். தன்னால் பதில் சொல்ல முடியும் என்கிறார். பொறுப்பிற்கு முந்த விரும்பும் எவருமே தன்னோடு போட்டியிடும் மற்றவர்களை விட தான் சிறந்தவர்கள் என்றுதான் கூறுவார்கள். முன்பு அவர் பயன்படுத்திய அதே வார்த்தையைத்தான் இப்பொழுதும் பயன்படுத்துகிறார். காலம் காலமாக உண்மை என்று எல்லாரும் அறிந்த ஒரு காரியத்தை தான் அவர் மீண்டும் சொல்கிறார். அது என்ன? யோபு 24. துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும். இங்கே ஒரு திட்டவட்டமான முடிவை அவர் சொல்கிறார். காலம் காலமாக இதுதான் உண்மை. எனவே யோபுவின் வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை என்பது போல பேசுகிறார். யோபு 20:5. அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ? காலம் காலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. குறுகிய காலம் என்றால் என்ன? ஒரு நிமிஷம் என்றால் என்ன? மாயக்காரனின் அந்த குறுகின காலம் என்பது எவ்வளவு காலம்? பல வேளைகளிலே துன்மார்க்கர் மிக நீண்ட காலம் வாழ்வது போல தெரிகிறது. அது உண்மைதான். ஆனால் அவனும் நியாய தீர்ப்புக்குள்ளே வர வேண்டும். யோபு 20:6-7. அவனுடைய மேன்மை வானபரியந்தம் உயர்ந்தாலும், அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும், அவன் தன் மலத்தைப் போல எண்டைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல இங்கே மொழி நடை மிக உன்னதமான மொழி நடையாயிருக்கிறது. இந்த மொழி நடைக்காக பலர் இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறார்கள். இங்கே சோபார் சொல்வது என்ன? துன்மார்க்கன் அழிவான். ஹிட்லரை குறித்தும் இன்றைக்கு கேள்விப்படுகிற இளைஞர்கள் அவர் எங்கே என்று கேட்பார்கள். இன்னும் சிலர் ஹிட்லர் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அவரை குறித்து இந்நாட்களிலே மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அநேக யூத மக்களுக்கு தீமை செய்த பலர் நீண்ட காலம் வாழ்ந்தது போல தெரிந்தாலும் அவர்கள் எல்லாரும் இப்பொழுது இல்லை. யோபு 20:8-10 கவனியுங்கள். அவன் ஒரு சொப்பனத்தைப் போல் பறந்து போய் காணப்படாதவனானான். இரவில் தோன்றும் தரிசனத்தைப் போல் பறக்கடிக்கப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். பிரியமானவர்களே, இந்த அண்ட சராசரங்களிலேயும் மனிதனே மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்தவன் என்று சொல்லலாம். பாறைகள் எல்லாம் எவ்வளவு பழமையானது என்று சொல்கிறார்கள். சந்திரனிலிருந்து கொண்டுவரப்பட்ட பாறைகளும் மிக மிக பழமையானது என்று சொல்கிறார்கள். மனிதர் அத்தனை நீண்ட காலம் உலகத்திலே இல்லை என்றும் சொல்கிறார்கள். மனிதன் மிக பிந்திய காலகட்டத்திலேதான் பூமிக்கு வந்தவன். மனிதர்களாகிய நமக்கு நித்தியம் ஒன்று இல்லை என்று சொன்னால் தேவனுடைய படைப்பிலேயே மனுக்குலமே மிகப்பெரிய ஒரு தோல்வியாயிருக்கும். மனிதனுடைய வாழ்நாள் குறுகிறது. ஒரு சொப்பனத்தைப் போல அவன் கடந்து போகிறான். பிரசித்தி பெற்ற ஊழியர் ஒருவர் தற்செயலாக தனது உதவி ஊழியரை ரோட்டிலே சந்தித்து, சகோதரனே, நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே ஒரு நாள் கடந்து செல்லும்பொழுது தேவன் நம்மை பார்த்து, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் பரலோகத்திற்கு நாம் வந்து சேருவதற்கு அவசியமே இல்லை என்று கூறுவார் என்றால் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த உதவி ஊழியர் தனது மூத்த போதகரை பார்த்து, கிறிஸ்தவனாக இந்த உலகத்திலே வாழ்வதெல்லாம் தேவையில்லாதது என்று பரலோகத்திலே ஆண்டவர் சொல்வார் என்றால், ஆண்டவரே, அது உண்மையாகவே பயனுள்ளதாய் இருந்தது என்று நான் கூறுவேன் என்று கூறினாராம். பிரியமானுள்ளே, இது எவ்வளவு தூரம் உண்மை இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலேயே மிக முக்கியமானது. இந்த உலகத்திற்கு மட்டுமே அது பயனுள்ளதாய் இருக்கிறது என்று நாம் அதை குறித்து அறிந்து கொள்வோம் என்றாலும் அது சற்று நமக்கு சோர்வை உண்டு பண்ணலாம். ஏனென்றால் நாம் நித்தியத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயங்களிலே நித்தியத்தை குறித்த நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஒரு நித்தியம் இருக்கிறபடினாலே அதற்கு நேராகவே போய்கொண்டிருக்கிறோம். சோபார் யோபுவை துன்மார்க்கன் என்று மட்டும் கூறவில்லை, யோபுவை ஒரு மாயக்காரன் என்றும் அழைக்கிறார். சோபாருடைய முழு பேச்சுமே துன்மார்க்கனுடைய வீழ்ச்சியை குறித்து விவரிக்கிறது. இந்த உலகத்திலே ஒருவேளை அவன் பிரதானமான இடத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் சீக்கிரமாக அவன் அழியப் போகிறான் என்பது உறுதி. அதுதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலேயும் நடைபெறப் போகிறது என்பது சோபாரின் எண்ணம். யோபு 20:11, பின்னர் 15, தொடர்ந்து 19-21 வாசிக்கிறேன். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை, அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. சோப்பாருடைய கூற்றுப்படி துன்மார்க்கமான மனிதன் எரிந்து போகும் எண்ணெயைப் போல இருக்கிறான், மறைந்து போகும் ஒரு தீமையான தரிசனத்தைப் போல இருக்கிறான். அது இனிமையான ஒன்றாக அல்ல, கசப்பான ஒன்றாய் மாறப்போகிறது. அவன் புசிக்கும் உணவை போல இருக்கிறது. இருந்தாலும் தேவன் அதையும் வாந்தி பண்ண செய்வார் என்கிறார். யோபு 20:23, தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். துன்மார்க்கன் இச்சித்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டாலும் அவன் தரித்திரனாவான். அது மட்டுமல்ல, தேவன் தமது கோபத்தையும் அவன் மேல் வரப்பண்ணுவார் என்கிறார். யோபு 20:26-28 வாசிக்கிறேன். அவன் ஒளிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும், அவியாத அக்னி அவனை பட்சிக்கும், அவன் கூடாரத்தில் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான், வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும், அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். கவனித்தீர்களா, அவியாத அக்னி அவனை பட்சிக்கும். அப்படியென்றால் அவனே ஒரு அக்னியாக எரிந்து கொண்டே இருப்பான், அவனுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும், அவன் தப்பிக்கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இதையெல்லாம் சொல்லிவிட்டு முடிவுரையாக இவ்வாறு சொல்கிறார், இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் வரும் சுதந்திரமும் ஆம். அப்படியென்றால் சோப்பார் சொல்வதின் முழு கருத்து என்ன? யோபுவும் துன்மார்க்கமான ஒரு மனிதனைப் போல அப்படியே அழிந்து போவான் என்பது அவர்களுடைய எண்ணம். வேதனையின் மத்தியிலே இருக்கும் யோபுவிற்கு இது இன்னமும் வேதனையை கொடுக்கும் ஒரு காரியம். ஆனாலும் யோபு சோப்பாருக்கு பதில் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறார். தன்னுடைய சார்பிலே யோபு இப்பொழுது பேசப்போகிறார். மிக தெளிவாக வலிமையான வார்த்தைகளினாலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். 21 யோபுவின் 6 பிரதியுத்தரத்தை நாம் பார்க்கிறோம். இத்தனை நண்பர்களும் மாறி மாறி யோபுவை குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் பதில் சொல்வதற்கு யோபுவிற்கு வார்த்தைகள் இருந்தன. சோப்பாருடைய இந்த கடூரமான வார்த்தைகளுக்கு யோபு பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். ஆனாலும் யோபு தான் குற்றமற்றவன் என்பதை கூற விரும்புகிறார். அவர்களுடைய தவறுதலான குற்றச்சாட்டுகளினாலே சோர்ந்து போகிறேன் என்று சொல்கிறார். தன்னுடைய பிரச்சனையை உயர் நீதிமன்றத்திலே வைக்கப் போகிறேன் என்கிறார். துன்மார்க்கன் உண்மையாகவே துன்மார்க்கத்தினாலே அழிவான் என்பதை யோபு ஒத்துக்கொள்கிறார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் அது உண்மை அல்ல என்று கூற விரும்புகிறார். கவனியங்கள் யோபு 21:3. யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். நான் பேசப்போகிறேன், சகித்திருங்கள், நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். இப்பொழுது இந்த 3 நண்பர்களும் யோபுவின் வார்த்தைகளை கவனமாய் கவனிக்க வேண்டும் என்பது யோபுவினுடைய விருப்பம். அவர்களை ஏளனம் பண்ணுவது போல இது உங்களை நான் தேற்றுவது போல இருக்கும் என்று சொல்கிறார். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா? அதாவது இப்பொழுது எந்த மனிதனிடத்திலும் யோபு தனது குற்றச்சாட்டை கூறவில்லை, தேவனிடத்திலே அவர் அதை குறித்து பேசுகிறார். யோபு 21:5, என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கவனியுங்கள், உங்கள் வாயை சற்று நேரம் மூடிக்கொண்டு என்னை கவனியுங்கள் என்பது போல கூறுகிறார். யோபு 21:7-10, துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன், அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள், அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை, அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது, அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈணுகிறது. இப்பொழுது யோபு அவர்களுடைய பேச்சிலே உள்ள தவறான கருத்துக்களை சுட்டிக்காட்டுகிறார். துன்மார்க்கர் தங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கஷ்டப்படுகிறதில்லை, சொல்லப்போனால் அவர்கள் செழித்தோங்குகிறார்கள். எல்லா வேளைகளிலேயும் அவர்கள் வேறறுக்கப்படுகிறதில்லை. சிலர் மிக முதிர்ந்த வயது வரைக்கும் நன்றாய் வாழுகிறார்கள். அவருடைய செழிப்பு தொடர்ந்து அவர்கள் சந்ததிக்கும் கடந்து செல்கிறது. இதைத்தான் யோபு விவரிக்கிறார். வசனங்கள் 11-13 வரை கவனியுங்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். கவனித்தீர்களா? துன்மார்க்கர்க்கும் அநேக பிள்ளைகள் பிறக்கலாம். ஆடல் பாடலோடு அவர்கள் மிக மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டாடலாம். அவர்கள் எல்லாரும் சீக்கிரம் அழிந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி இல்லை. நீண்ட காலம் நன்றாயிருக்கிறார்கள். அவர்களும் திடீரென்று எந்த அழிவும் வராமல் மற்றவர்களைப் போலவே மரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட துன்மார்க்கமாக வாழ்ந்த சிலருடைய செழிப்பான வாழ்க்கையை நீண்ட காலமாக நீங்கள் கவனித்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நிலைக்கப் போகிறதில்லை, கடந்து செல்லப் போகிறார்கள். என்றாலும் அந்த துன்மார்க்கமான மனிதரின் பிள்ளைகளும் செழித்து வாழுகிறார்கள். இதைத்தான் யோபு சுட்டிக்காட்டுகிறார். பிரியமானவர்களே, இதுவும் தாவீதும் கண்டறிந்த ஒரு உண்மைதான். பாருங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 37-35. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனால் தாவீது கண்டுகொண்ட உண்மை என்ன? துன்மார்க்கனுக்கும் தேவன் அனுப்புகிற நியாய தீர்ப்பு வருகிறது. இன்றைக்கும் நாம் வாழுகிற பகுதிகளிலே நம்மை சுற்றி நாம் பார்க்கலாம். சில குடும்பங்கள் செல்வத்திற்கு பேர் போனதாயிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த தேவ பயமும் இல்லை. ஆனாலும் சமுதாயத்திலே உயர்வான காரியங்களிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். மற்ற எத்தனையோ மக்கள் துன்பப்படுகிறது போல அவர்கள் துன்பப்படுகிறதில்லை. நீங்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வியப்படைந்திருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் செழித்திருப்பார்கள். சிலர் முடிவு பரியந்தம் செழித்திருப்பார்கள். ஆனால் அதை கண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவர் செழித்தோங்கி வருகிறதுனாலே தேவனுக்கு பிரியமானபடி வாழுகிறார்கள். எனவேதான் அவர்கள் செழித்தோங்குகிறார்கள் என்று சொல்ல முடியாது. வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், தேவனுக்கு பிரியமாக வாழுகிறதுனாலே இந்த உலகத்தில எல்லா காரியங்களிலேயும் செழிப்பு நமக்கு காணப்படும் என்று தேவன் வாக்கு பண்ணவில்லை. அதுபோலவே துன்மார்க்கமாக வாழுகிறவர்களுக்கு உடனடியாக துன்பங்களும் அழிவுகளும் வருகிறது என்பதை நாம் கூற முடியாது. எல்லாருடைய பின்னணியத்தையும் வாழ்க்கையின் ரகசியங்களையும் தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளை குறித்து உணர்கிற சிலர் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் தங்களுடைய பாவங்கள் தான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களே தங்களுக்கு அறிமுகமான மற்ற குடும்பங்களிலே உள்ள ஆசீர்வாதங்களை கண்டு அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலேதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றும் எண்ணுகிறார்கள். யாருடைய வாழ்க்கையிலேயும் காலத்திற்கு முன்னதாக நாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. செழிப்பாயிருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்றும் கூற முடியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்துதான் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எச்சரிக்கிற காரியங்களை குறித்து நாம் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே செழிப்பாக வாழ்வதற்கும் கஷ்டங்களிலே வாழ்வதற்கும் நித்திய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அறிந்தவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலைமைகளிலே அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு பிரியமாய் வாழ அனுதினமும் நம்மை அர்ப்பணிப்போமா? தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையிலே மற்றவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
கொலை ம
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19. உபாகமம் 26:19.